முத்துமணி மாலை. இசையும் உணர்வும் கலந்த பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இன்றைய முத்துமணி மாலை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது நேசம் கலந்த நட்புடன் அன்பன் கானா பிரபா. இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது இனிமையான பாடல் ஒன்று. மனிதரின் மறுபக்கம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடுகின்றார்.
பூமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். பூமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். வார்த்தைகள் தேவையா மௌனமே கேள்வியா. பூமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். பூமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம்.
பேச்சு பல்லக்கு. பேச்சு பல்லக்கு நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருப்பவர் பாடகராக நன்கு அறியப்பட்டவர். ஆனால் அவர் பாடகர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த இசைக்கலைஞர். குறிப்பாக புல்லாங்குழல் வாத்தியத்திலே அபார திறமை படைத்தவர். அவர் வேறு யாருமல்ல, பாடகர் அருண்மொழி. பாடகர் அருண்மொழி அவர்களை இன்று முத்துமணி மாலை நிகழ்ச்சிக்காக சந்திப்போம். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சார்பிலே நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கின்ற கலைஞர் தமிழ் திரை இசையில் நன்கு அறியப்பட்ட இசைக்கலைஞர் பாடகர் அருண்மொழி அவர்கள். வணக்கம் அருண்மொழி அவர்களே.
வணக்கம் சார்.
அதாவது இசைஞானி இளையராஜா என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையின் கீழே நெப்போலியன் என்கின்ற மனிதர் அருண்மொழியாக பரவலாக அறியப்பட்டிருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் இந்த இசைத்துறைக்கு உங்களை எப்படி நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டீர்கள்? இசைத்துறையிலே உங்களுடைய குருவாக இருந்தவர் யார், அதை பற்றி சொல்லுங்களேன்.
இசைத்துறைக்கு நான் வந்ததுக்கு வந்து என்னுடைய இளைய பருவத்தில் எனக்கு இருந்த இசை மீது இந்த ஈடுபாடும் ஆர்வம் தான் காரணம் சொல்லலாம். குறிப்பா சொல்லணும், நான் வந்து இசை யார்கிட்டையும் முறையா கத்துக்கல. அது இப்ப நீங்க கேட்கறது எல்லாமே வந்து எனக்கு உள்ள இயற்கையா இருந்த இசை அறிவை நான் வளர்த்துக்கிட்டதனுடைய விளைவுதான். குருன்னு சொல்லி யாரையுமே நான் போய் நேரடியா ஒரு எந்த ஒரு குரு கிட்டையும் நான் போய் மியூசிக் கத்துக்கல. ஆனா வந்து மானசீக குருன்னு சொல்லணும்னாக்கா எனக்கு ஹரிபிரசாத் சௌராஜியோடைய ஃப்ளூட் நான் வந்து நிறைய கேட்டு 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 அதை நான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்ன வளர்த்துக்கிட்டேன். இசைத்துறைக்கு நான் வந்து ரொம்ப லேட்டு. நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கம்பெனில வந்து சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு இசையில இருந்து ஈடுபாடு ஒன்று இருந்தா சின்ன சின்ன ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் போய் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சது. அப்புறம் ஏன் நம்ம இந்த துறையிலேயே போகக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் மியூசிக் ஃபீல்டுக்கு வந்தேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னாக்கா நான் போகல மியூசிக் துறையில. மியூசிக் ஃபீல்டுக்கு நான் போகணுங்கிறத விட போனாங்கிறத விட அந்த துறை என்ன இருப்பு இழுத்து வச்சுட்டு தான் சொல்லணும். அதான் உண்மை.
அதாவது
இசையிலக பிரவேசம் நடந்தது.
அந்த வகையிலே தமிழ் திரை இசையிலே உங்களுடைய அறிமுகம் இசைஞான இளையராஜாவுடைய படங்களுக்கு தான் பாய்ந்தது, அப்படித்தானே?
இல்ல இல்லையா, என்னை அறிமுகப்படுத்துனது வந்து சங்கர் கணேஷ், அவங்க தான் என்ன ரிட்டையர்கள், அவங்க தான் என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுடைய முதல் மலையாள படம் நான் வந்து ஆக்சுவலா படத்துக்கு வேடிக்கை பார்க்க தான் போயிருந்தேன். ஒருத்தர் நடிச்சுட்டு இருந்தாரு, ரெக்கார்டிங் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு, யாரும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா அவர் வந்து அவர் ஒரு மேண்டியன் பிளேயர், கண்ணன் பேர் அவரு. அவர் வந்து நம்ம சுப்ராமன் பழைய மினிஸ்டர் செவன் மினிஸ்டர் சுப்ராமன் இருக்காங்க, அவருடைய மகன். சோ அவரு தான் அழைச்சிட்டு போனாரு. நான் போயிருந்த என்னுடைய நல்ல நேரம் சொல்லலாம், அங்க வர வேண்டிய சூட்டிஸ் எனக்கு வர, அவருடைய மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக சொன்னாங்க. சோ அவங்க பேசிட்டாங்க சூட்டிஸ் வேணும் சொல்லும் போது, இன்சார்ஜ் சொல்லும் போது, கண்ணன் சொன்னா எங்கூட வந்திருக்கிற கூட சூட்டிஸ் தாங்க, நான் வாசிச்சிடும் கேக்குறீங்களான்னு கேட்டாரு. எப்போதுமே எங்கிட்ட ஒரு பேக்ல ஒரு சின்ன சூட் இருக்கும், எப்போதும் நடிச்சு போனாலும். சோ அவங்க ஜஸ்ட் பிளே பண்ண சொன்னாங்க, பிளே பண்ண உடனே உடனே அவங்க கமான் பேசிட்டாங்க, ரெக்கார்டிங் போலான்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ வந்து கணேஷ் தான் ஓகே பண்ணாரு என்னோட இந்த பிளேயிங் கேட்டு. அந்த படம் பேர் கூட ஞாபகம் இருக்கு, மலையாளம் படம் சங்கர்ஷன் ஒரு படம், மலையாள படம். சோ அந்த படத்துக்கு நான் ஒரு சின்ன சோலோ வாசிச்சேன், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க ரெக்கார்டிங் வர சொன்னாங்க. அதுதான் என்னுடைய பத்து சினிமா பிரவேசம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய மலையாள படங்கள் எல்லா விஷயத்துக்குமே வாசித்தேன். குறிப்பா சொல்லணும்னாக்கா ஏ பி உமர், அர்ஜுன் மாஸ்டர், ஜான்சன், மிஸ்டர் ஷியாம், இன்னும் சொல்ல போனாக்கா நான் வாசித்தாரு மலையாள விஷயத்தை கிடையாது அளவுக்கு மலையாள வாசித்தேன். ஸோ மலையாள படம் வாசிக்கும் போதுதான் என்ன வந்து என்னுடைய பிளேயிங் அதிகமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன், ஒர்க்கில் அது நேரத்தில் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். சோ அந்த பிரசாத் ஸ்டுடியோ நான் வந்து பிராக்டிஸ் பண்ணும் போது ராஜ் இளையராஜா சார் வந்து அதை கேட்க வேண்டும் யாரு பாத்திக்கிறதுன்னு கேட்டு, அப்புறம் தான் அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, அவருடைய இன்சார்ஜ் வந்து அப்ரோச் பண்ணாரு, சார் உங்களை கூப்பிடாது நீங்க வரீங்களான்னு. சோ அதுக்கப்புறம் நான் போய் ராஜஸ்தாரை பார்த்தேன், பார்த்துட்டு அப்புறம் அவரு குரூப்ல போய் சேர்ந்தேன். அப்படித்தான் என்னுடைய ராஜசாருக்கு நான் வந்து அறிமுகமானது. பட் அதுக்கு மட்டும் நான் ஆல்மோஸ்ட் எல்லா மிஸ்டேக்கும் நான் வாசிக்கிறேன். கேவி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், ஹிந்தியில பாத்தீங்கன்னா அவரு நௌஷாத், எல்லாருக்கும் நான் வாசிக்கிறேன்.
அதாவது இசைஞானியினுடைய அந்த அறிமுகம் கிடைத்த பின்னர் அவரோடு பணியாற்றிய முதல் படம் என்றால் எந்த படத்தை சொல்லலாம்?
முதல் படம் படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரே முறை உன் தரிசனம்னு ஒரு பாட்டு, ஒரே முறை உன் தரிசனம்னு ஒரு பாட்டு.
ஜீவன் பாடுது திரைப்பட பாடல்
இருக்கும். மத்தியானமே அவர் என்ன பண்ணார்னா, வேற ஒரு ஃபுட்டிஸ் வாட்ச் ஒரு நாலு சாங் போட்டு அதெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே எடுத்தாச்சு இந்த பாட்டெல்லாம், அது கொஞ்சம் சரியா இல்லைன்னு ஃபீல் பண்ணாரு. அது நாலு பாட்டை நான் அன்னைக்கே மிக்ஸ் பண்ணேன். அடுத்த நாள்ல இருந்து கண்டிப்பா அவர் சொன்னாங்க, ரெகுலரா போக ஆரம்பிச்சு.
உண்மையிலேயே உங்களுக்கு இந்த இசைக்கலைஞராக திரை இசையில நீங்கள் வாய்ப்பு பெற்றது ஒரு எதிர்பாராத விஷயம். அதனைத் தொடர்ந்து ஏராளமான இசையமைப்பாளர்கள், பின்னர் தமிழ் திரை இசை என்று எடுத்துக்கொண்டால் 80களிலே தனிக்காட்டு ராஜாவாக இருந்த இசைஞானி இளையராஜாவோடு இணைந்து நிறைய பாடல்களை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே ஒரு பாடகராக நீங்கள் வந்தது கூட ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்று முன்னர் படித்திருந்தேன். அந்த சுபியான அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
பாடகர் அது வந்து அது கூட ஒரு சுவையான அனுபவம் தான். என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா திருப்பங்களுமே நான் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டங்கள் தான் சொல்லணும். நான் வந்து இளையராஜாவுடைய இசையில போகும்போது அங்க வந்து அவரு ஃபுல்லா வெஸ்டர்ன் முஸ்தான் எழுதுவாரு. பத்த இசையம் படம்லாம் பாடி காமிச்சாங்க, இவர் பாட்டுலாம் எழுத மாட்டார், எழுதுவாரு நோட்ஸ் நம்ம வெற்றி வேற மாதிரி எழுதுவாரு. அதை பார்த்து நாங்க பின்னாடி நின்று காப்பி பண்ணிதான் எல்லாம் வாசிப்பாங்க. எனக்கு ரொம்ப புதுசா வித்தியாசமா இருந்தது. மத்த இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணிட்டாங்க போனோம்னு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தது. எனக்கு வந்து யாருடைய கைடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு வெஸ்டர்ன் படிக்க தெரியாததுனால யாரோட கைடன்ஸாக தேவைப்படுத்து. அவங்க வந்து எனக்கு தமிழுக்கு மொழிபெயர்த்து சொல்லுவாங்க, அதை நான் வந்து வாசிக்கணும். இது நாலு பேர் நினைச்சா ஒரு ரெண்டு மூணு மாசம் நான் வந்து யாரோ யாருடைய தேவாவது நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளான நோட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ஐ மீன் வெஸ்டர்ன் நோட்ஸ்ல இருக்கும். என்ன பண்றது தெரியாம அப்புறம் நான் என்ன பண்ணா, வீட்டுல உட்காந்து சும்மா இல்லாம அது என்ன எதுவும் இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணேன். ஸ்டடி பண்ணி 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 வித்தின் ஒரு 10-15 டேஸ் நான் அதை என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் நானே அதை அவர் என்ன எழுதுறாரு என்ன நினைச்சு எழுதுறாருன்னு புரிஞ்சு ஆரம்பிச்சேன். மேல ஒவ்வொரு நோட்ஸுக்கு இருந்தாலே ஒரு சின்ன சின்ன மார்க் இருக்கும், அது வந்து ஆக்சன்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன என்ன ஃபீல் கொடுக்கணும், எங்க கட் பண்ணணும், எங்க ப்ளோ பண்ணணும், எல்லாமே எழுதிருக்கும். வயலின்ல எங்க ப்ளோ பண்ணணும் எல்லாமே எழுதிருக்காங்க. சோ அந்த ஆக்சன்ஸ் எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் நான் வந்து நானே ஸ்டடி பண்ணிட்டு தென் நான் என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனேன்னாக்கா மற்ற கோ மியூசிஷியன்ஸுக்கு நான் வந்து கரெக்ட் பண்ற அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆனேன். இம்ப்ரூவ் வாசிக்கிற மற்ற சோலோ பிளேயர்ஸ், உதாரணமா சித்தார் பிளேயர் கணேஷ் இருக்காரு, அப்புறம் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவர் ஷண்முகம் பாம்பேல இருந்து யாராவது வந்தாங்கனாக்கா சித்தார்த்த யாரோ வந்தாங்கன்னா நான் வந்து நோட்ஸ் சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த வெஸ்டர்ன் நோட்ஸை பார்த்து நானே தமிழ் அவங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கும் பிளஸ் அவர் என்ன நினைச்சு எதிர்த்தாருங்கிற கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை நானே வளர்த்துக்கிட்டேன். இது என்ன ராஜஸ்தாரு, இது வந்து நான் மத்தவங்களுக்கு நோட்ஸ் சொல்லி கொடுக்கும் போது ராஜஸ்தார் வந்து மைக்ல கேட்கிறாரு, வாய்ஸ் ரூம்ல இருந்து நான் வாசிப்பா அது வந்து ஒரு பாடுவா சொல்லுவான் இல்லைங்களா. இப்ப உதாரணமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் அவர் வந்து ஹெட்போன்ல கேட்டிருக்காரு, இது பங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிதான். ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு பூஜையில வந்து அன்னைக்கு வந்து பூஜை நடக்குது படத்துக்கு, அந்த பூஜைக்கு யாரு தலைமை தாங்கறாங்கன்னாக்கா இப்போ முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா மேடம் இருக்காங்களே, அவங்கதான் அந்த பூஜைக்கு வந்து அப்ப வந்து அதிமுக கொள்கை தரப்பு செயலாளர் அவங்க வந்து அந்த பூஜைக்கு தலைமை தாங்குறாங்க. அந்த பாட்டை வந்து கங்கையமரனும் சித்தராவும் பாடுறாங்க. நாங்கெல்லாம் நான் சூட் வாசிக்கிறேன், வாசி முடிச்சுட்டு ஒரு மணி இருக்கும் நாங்க அப்படி வெளியே வர்றோம். அப்பெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு ஒரு பாட்டை வாசி முடிச்சுட்டாங்க, எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லா போய் சவுண்ட் இன்ஜினியர் ரூம்ல போய் பாட்டை கேட்போம். கேட்கறதுக்காக போகும்போது சார் கூப்பிட்டாரு, நிக்கல நீங்க வாங்கினாரு போன நீங்க அந்த கங்கை மரம் பாட்டு நீங்க பாடிடுங்க, நான் கேட்கறேன் கேட்டு நல்லா தான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டேன். அது சொன்னது உண்மை என்னதான் சொன்னாரா, நெப்போலியன் சொன்னதுனால எனக்கு ஒரு உணர்வு, என்னதான் சொன்னாரா இல்ல வேற யாராவது சொன்னாராங்கிறது எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. நான் உள்ள போய் சொன்னாக்கா யாருமே நம்பல, அது இன்க்ளூடிங் கங்கை மரம் இன்ஜினியர் யாருமே நம்பல. அப்ப ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கங்கையமரன் சார் போய் அவங்க பிரதர் வீரராஜ் சாருக்கு கேட்டு வந்தாரு, கேட்டு அவங்க நல்லா பாடத்தினம் பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து அதை பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு லஞ்ச் எடுத்துட்டு ஒரு 2:30 திரும்பி வர்றேன், சார் பாட்டு கேட்டுருக்காரு, கேட்டு நல்லா இருக்கு பாட்டு எப்படியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ரிலீஸே ஆகல, அந்த படம் அந்த ஒரு பாட்டோட இந்த பூஜையோட நின்று போச்சு. இந்த பாடம் வந்து வண்ணக்கனவு குஞ்சுபுறவு அப்படியே பாட்ட ஆரம்பிக்கும், அதுதான் நான் வந்து இசையலகத்துல பழக்கமா அறிமுகமான ஒரு ஃபர்ஸ்ட் சாங் சொன்னேன்.
ஓஹோ, அதன் பிறகு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பரவலான அறிமுகத்தை கொடுத்தது சூரசம்ஹாரம். அதுல இரண்டு பெரும் பாடல்கள்
அந்த படங்கள் சூரசம்ஹாரம் பூஜை, நெக்ஸ்ட் டே நான் முதல் நாள் பாடுறேன், அடுத்த நாள் சூரசம்ஹாரம் பூஜை. அந்த படத்துக்கு வந்து வரும்போது அருண்மொழின்னு போட்டுருந்துச்சு அந்த பாட்டுல, எப்போதுமே ரோஸ் எழுதும் போது மேல யாரு சிங்கர் எழுதுவாரு, ஜானகினா ஜானகி, சச்சிபினா சிங்கர் எழுதுவாரு, யாரு இந்த பாட்ட பாட போறாங்க எழுதுவாரு. அன்னைக்கு அருண்மொழின்னு போட்டிருந்தது, யாருமே சரி புது சிங்கர் போல இருந்து நாங்க நடிச்சிட்டு இருந்தோம். இது இந்த கூப்பிட்டு நிக்கல நீங்க வாங்க நீங்க அந்த பாட்ட பாருங்க உங்க பேர் தான் அருண்மொழின்னு
சொல்லிட்டாரு.
அந்த அருண்மொழிங்கிற பேரு கூட அவரும் கவிஞர் வாலி சார் இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அது வந்து வச்சிருக்கிறாங்க. ரமணருடைய மொழிகள் அருண்மொழின்னு ஒரு புக் இருக்குதான், அதை மீன் பண்ணி அவங்க அருண்மொழின்னு வச்சிருக்காங்க. அன்னைக்கு நான் பாடுற ஃபர்ஸ்ட் பாட்டு தான் வெளிவந்த முதல் பாடல் வந்து சூரசம்ஹாரம் படத்துல நான் என்பது நீ அல்லவங்கிற பாடு. அந்த
நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, தேவலோகம் வேறு ஏது, தேவி இங்கு உள்ள போது வேதம் ஓது.
அந்த பாடலை அருண்மொழி மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியிருந்தார்கள். சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக அந்த பாடல் வந்தது. இந்த பாடல் இன்று முத்துமணி மால நிகழ்ச்சியின் பேச்சு பல்லக்கு நிகழ்ச்சி, அதாவது பேட்டியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடகர் அருண்மொழி அவர்கள் பாடி வெளிவந்த முதல் பாடலாக அமைந்தது என்று அவர் பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து வரும்
முத்துமணி மாலை
காணும் பிரபா தொகுத்து வழங்கும்
முத்துமணி மாலை
பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட.
முத்துமணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முத்துமணி மாலை நிகழ்ச்சியிலே இதோ தொடர்கின்றது பாடகர் அருண்மொழி அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு பேச்சு பல்லக்கு.
பாட்டுக்கு பாடிட்டுதான் நான் அடுத்த மத்தியானமே வேற நீல தீவிரங்கிற பாட்டு ரெண்டு பாட்டு பாடினேன். அப்புறம் அந்த படத்தை எல்லா படமும் நான் தான் பாடணும், அது ஒரு பெரிய விஷயம், அந்த ஒரு பெரிய விஷயம் அது.
கண்டிப்பா
அந்த பாட்டு தான் வந்து வெளியில் ஓட்டுக்கு ரொம்ப பாப்புலர் ஆகும். அப்புறம் 100 நாள் ஒரு நிமிஷம் ஷீல்டு கூட ஃபர்ஸ்ட் டைம் ஷீல்டு வாங்கினேன்.
அந்த பாடலை அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள். அந்த காலகட்டத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் பார்த்திபன் அவர்களோடு இசைஞானி இளையராஜா இணைந்த பொண்டாட்டி தொகை திரைப்படம், அதனை தொடர்ந்து தாலாட்டு பாடவா, அதாவது அஞ்சலி திரைப்படம் 500th திரைப்படம், அதோடு சமகாலத்திலே வெளிவந்த தாலாட்டு பாடவாவிலே ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட், எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட பாடல்கள். இப்படி வந்த வாய்ப்பு, அதாவது குறிப்பாக பார்த்திபனுக்காக உங்களுடைய குரலை தேர்ந்தெடுத்தவர் யார் இசைஞானியா?
ஆமா, பார்த்திபனுக்கான எடுக்கல, அது வருஷம் பாடிட்டு வந்தா அதுல வந்து ஒரு படத்தினுடைய எல்லா பாடலுமே பார்த்திபன் வந்து அது வந்து செகண்ட் மூவி நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் படம் வந்து அவரு
புதிய
சந்திரபோஸ் இசையின் தலைவரோட ஆமா முதல் அந்த படம் அவர் பண்ணாரு. அடுத்த படம் வந்து இங்க வந்து அவர் இளரை சாட்டு வந்தாரு. பட் என்னுடைய வயசு அவருக்கு மேட்ச் ஆகும் பண்ணனாலே எனக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல எல்லா படம் சொன்ன மாதிரி ஒரு படம் தொடர்ந்து எல்லா படமும் நான் தான்
பாடுனேன்.
பட் இந்த பாடல் உண்மையிலேயே சொல்ல போனா இந்த தமிழ்நாட்டை விட நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாடல் சுரகம் வந்ததே வந்து இந்த பாட்டு இந்த படத்தினுடைய பாடல்கள் வச்சுதான். இந்த படத்தினுடைய பாடல்கள் நான் ஒவ்வொரு பாட்டு பாடும் போதும் அவ்வளவு பாப்புலர் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு பாட்டுக்குமே எனக்கு வந்து ஒரு தங்க செய்யணும் ஒரு மோதிரம் எதுவும் போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அதிசயமா இருந்தது. விளைவு பாப்பாரு நான் மொத்தமே அப்ப வந்து ஒரு 20 பாட்டு தான் பாடிக்கிட்டேன். அந்த 20 பாடம் இல்லமே அடங்கிய சீடி வந்து அப்போ அருண்மொழியின் அமுத காணங்கள் வெளிவந்திருந்தது. அது வந்து பார்த்திபன் சாரே நான் ரொம்ப எல்லா அவருடைய மத்த இசைய பாடத்தை ஒர்க் பண்ண படங்கள்லாம் கூட என்ன அறிமுகம் தேவ சாட்டை பாட்டை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் சாட்டை சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு அவரு அவரே அறிமுகப்படுத்தார். அவரு மேக்சிமம் அவருடைய படத்தை என்னுடைய பாடல்களை ட்ரை பண்ணாரு. சில பாடல்களை வந்து தவிர்க்க முடியாது, எனக்கு வேற வேலை எடுத்ததுனால நான் தவிர்க்க முடியாத காரணங்களே பாட முடியாம போயிடுச்சு.
அந்த வகையிலே பார்த்திபன் அவர்களுக்காக இரண்டு படங்கள், அதாவது பொண்டாட்டி தேவை மற்றும் தாலாட்டு பாடவா ஆகிய திரைப்படங்களிலே குரல் கொடுத்து அந்த பாடல்கள் பெரும் ஹிட் ஆகி இருந்தன. அந்த திரைப்படங்களில் ஒன்றான தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி பாடுகின்ற பாடலை அடுத்து கேட்போம். இணைந்து பாடுகின்றார் எஸ் ஜானகி.
சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே ப்ரதைத்யகம்
நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம் முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வரம் தரும் உயர்ந்தவன் கரம் கரம் இணைந்தவன் இவன் தலை விநாயகன் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வராமலும் தராமலும் விடாது இந்த வாலிபம் உன்னோடுதான் பின்னோடுதான் வந்தாடும் இந்த மோகனம் கையோடுதான் மெய்யோடுதான்
தள்ளாடும் இந்த பூவனம்.
வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன், தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன்.
வரம் தரும் உயர்ந்தவன், கரம் கரம் இணைந்தவன், இவன் தலை விநாயகன்.
வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன்,
தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன். கண்காணும் நேரம் சோபனம், சொல்லாமலும் கொள்ளாமலும் திண்டாடும் பாவம் பெண்மனம். கண்ணார நாமும் காணலாம் செவ்வாழை பந்தல் தோரணம். வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன், தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன்.
வரம் தரும் உயர்ந்தவன், கரம் கரம் இணைந்தவன், இவன் தலை விநாயகன்.
வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன்,
தராதரம் புரிந்தவன் நிரந்தரம்.
அது மாதிரி பார்த்திபன் சாருக்கு வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகும் அவரே சொல்லுவார், பார்த்திபன் சாரே சொல்லியிருக்காரு.
அதாவது இசைஞானி தவிர்த்து பிற இசையமைப்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது எஸ் ஏ ராஜ்குமாருடைய சூரிய வம்சம் உங்களுக்கு இன்னொரு திருப்பு முறை. அதாவது அதுல வந்த சலக்கு சலக்கு சேலை என்ற பாடல் வித்தியாசமான ஒரு அருண்மொழியை காட்டியது இல்லையா?
வித்தியாசமான அருண்மொழியை காட்டுது. ஆனா என்னுடைய பாடல்களை நான் வந்து பாடுறது நிறுத்துறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பாட்டு
தான்.
என்னுடைய குரலுக்கு ஏற்ற பாட்டு அது அல்ல, அது இரண்டாவது எனக்கு பிடித்தமான இசையும் அது அல்ல. நான் வந்து மெலடி சாங்ஸ் கிளாசிக்கல் பேஸ்ட் அப்படிதான் பாடணும்னு வந்து என்னுடைய உள் விருப்பம். ஆனா எனக்கு அமைஞ்சதெல்லாம் அந்த பாட்டுக்கு அப்புறமும் இந்த ஒத்துருபாட்டாருங்கிற பாட்டுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி பாடல் தான் எனக்கு வந்தது. இந்த நாட்டுப்புற குத்து பாடல்கள்னு சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு வந்தது. நிறைய பாடல்களை நான் வந்து தவிர்த்துட்டேன். இந்த மேல சொல்ல போனாக்கா ஒரு எஸ் ஏ ராஜ்குமாருக்கு ஒரு பாட்டு நான் போய் பாட்டு பாடல் வரிகளை எழுதிட்டு அது மேல சுரமும் எழுதிட்டு டியூன் பார்க்கும்போது தெரிஞ்சது அது வந்து ஒரு குத்து பாட்டு இருந்துச்சு. அது கிழக்கு கிழக்கு மாதிரியே அந்த பாட்டு இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், மன்னிக்கணும் எஸ் ஏ ராஜ்குமார் சார், இந்த மாதிரி பாடல நான் பாடல ஏற்கனவே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மெலடி சாங்ஸ் பற்றி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் பாடவே இல்லை, எதிர்த்து வந்துட்டேன். அதற்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அடுத்து கொடுத்த பாட்டு வந்து அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் நானும் பாலசுரன் சாரும் பாடணும், அதுவும் நல்ல ஹிட் ஆச்சு. அந்த பாடலோட நல்ல ஹிட் ஆச்சு.
அதாவது வானத்தை போல
பெரும்பாலான பாடல்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல்கள் எல்லாமே சரி, அதுக்கப்புறம் எனக்கு வந்த பாடல் எல்லாமே அந்த பாஸ்ட் சொல்றாங்க குத்து பாடம் சொல்றாங்க பாத்தீங்கல, அந்த பாடல் தான் எனக்கு வந்தது. எனக்கு அது பாட விருப்பம் இல்லை, அதனால நான் ஒன்ஸ் பாடல் ஸ்டாப்ட் பண்ணி
அதாவது பாடகர் அருண்மொழி, இசைக்கலைஞர் அருண்மொழி, உங்களுக்கு பிடித்த அருண்மொழி யார்?
எனக்கு பிடித்தது வந்து இசைக்கலைஞர் அருண்மொழி தான்.
அந்த வகையிலே
இது தவிர்த்து உங்களுக்கு தெரியும்
சொல்லுங்க.
தெரியுமோ தெரியாது, நான் வந்து ஒரு 10-12 திரைப்பட பாடல்கள் கூட எழுதியிருக்கேன் நான்.
ஓஹோ, குறிப்பாக?
ஆமா ஆமா, குறிப்பாக எனக்கு ஒரு மகன் பிறப்பான ஒரு படம் கார்த்திக் மியூசிக், கார்த்திக் ராஜா மியூசிக், எல்லா படமும் நான் தான் இருக்கிறேன். ஆமா, அப்ப அரசியல் படத்துல செல்வமணியோட படம், அது ஒரு படம் பாட்டு இருக்கிறேன். வித்யாசாகர மியூசிக்ல 2-3 பாடல்கள் இருக்கிறேன். குறிப்பா சொன்னா இந்த வாசுகி வாசுகி பாட்டு ரொம்ப
அருமை,
அந்த பாட்டு நான் தான் எழுதினேன். நிறைய பாடல்களை எழுதுகிறேன்.
அதாவது பாடல் ஆசிரியராக நீங்கள் எப்படி உங்களை இனம் காட்டிக் கொண்டீர்கள்?
நான் வரல ஆக்சுவலா. கார்த்திக் ராஜா வந்து ஒரு அமைதி படையில ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு ரிலீஸ் ஆடியின் மியூசிக் பண்ணாரு. அப்ப அவருடைய தனிப்பட்ட ஆல்பம் பண்ணிருக்கிறது வந்து என்ன போட்டு காமிப்பாரு. அப்பதான் அவர் இன்டர்வியூ ஆயிட்டு இருக்காரு. அப்ப வந்து எனக்கு ஒரு டியூன் போட்டு காமிச்சு, சும்மா ஒரு டியூன் போட்டு காமிச்சாரு. அப்ப நான் அந்த டியூனுக்கு ஒரு தண்ணி வெயிட் பண்ணேன், சம் 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 அப்படின்னு ஒரு டியூன் ஒரு பாட்டு சொன்னேன். அவர் வந்து இந்த லைன்ஸ் நல்லா இருக்கான்னு நீங்களே கண்டினியூ பண்ணணும் சொல்லிட்டு இந்த பாட்டு ஃபுல்லா எனக்கு எழுதி கொடுத்தாரு. அப்ப அந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே நான் தான் எழுதினேன். அந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான ராம்ஜி அவர் நடித்த படம் கேஆர் டைரக்ஷன்ல, அது வந்து ஃபுல் எல்லா படமும் நான் தான் எழுதினேன் அந்த படத்துல. அப்புறம் உல்லாசங்கிற படத்துலயும் ஒரு சாங் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்படி ஒரு வித்தியாசத்து ஒரு ரெண்டு மூணு சாங் இருக்கேன், தேவாத்து ஒரு நாலு சாங்
எழுதிருக்கிறேன்,
அப்படி எழுதிருக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு படத்துல
எழுதிருக்கேன். அதாவது இசைஞானி இளையராஜாவினுடைய இசையிலே பல நூறு படங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய புல்லாங்குழல் இசை இணைந்து இசைத்திருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள், அதாவது உங்களுடைய முதல் பாடல் சொல்லியிருந்தீர்கள் அந்த ஒரே முறை உன் தரிசனம், அதிலே அந்த ஜானகியினுடைய குரலோடு இணைந்து அந்த புல்லாங்குழலும் வரும். அப்படி சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய புல்லாங்குழலை முக்கியத்துவப்படுத்தி வெளிவந்த பாடல்களிலே குறிப்பிடத்தக்கவை என்றால்
உங்களுக்கு பெரிய இளைய பாட்டுல வந்து குறிப்பிட்ட சில சாங் சொல்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா சில பாடல்கள் எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு நினைவு வந்துட்டு போகுது. அது குறிப்பா சொல்லணும்னா இள நெஞ்சேவான்னு ஒரு பாட்டு இருக்கு, ஜெயசிதா சார் பாடினது இள நெஞ்சேவான்னு. அந்த பாட்டுல வர்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவர் என்ன அந்த பாட்டுக்குன்னு அவர் எழுதல, நோட்ஸ் எழுதல, எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல கம்ப்ளீட்டா ரிதந்தா இருக்கும், மியூசிக்கே இருக்காது. அப்போ என்ன சொன்னார்னா, எனக்கு போல இந்த பாட்டுல என்னென்ன கேப் வருதோ இதை சொல்லிட்டு அவங்க மியூசிக் பண்ணினாரு. சோ நான் என்ன பண்ணா அந்த பாட்டுல எங்கெங்கெல்லாம் கேப் வருதுன்னு பாத்துட்டு அது லைவா பாடின பாட்டது, சோ எங்கெங்கெல்லாம் கேப் வருதுன்னு பாத்துட்டு அதுக்கு நானே ஃபில் பண்ணேன். அந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஃபுல்லா ஃப்ரூட் மட்டும் வந்துட்டே இருக்கும் பாட்டுல. அப்புறம் தாலாட்டு பூங்காட்டு நீ அல்லவான்னு பாத்து ஜானகி அம்மா பாடினது, அதுல ரொம்ப நல்ல அதுல நல்ல பிட்ஸ் எல்லாம் வரும். அந்த சின்ன தம்பியில அப்கோர்ஸ் சின்ன தம்பியில எல்லா பாட்டுமே ஃப்ளூட் ஓரியன்ட் சாங்ஸ் தான் அப்படி சொல்லலாம். நிறைய பாடல்கள் இருக்கு, எனக்கு குறிப்பா ஞாபகம் வர்றது இந்த
அதாவது சின்ன தம்பி திரைப்படத்திலே ஒரு பாடலை மூன்று பாடகர்கள் மனோ நீங்கள் சித்ரா மூவரும் பாடியிருந்தீர்கள். மூன்று பாடல்களுக்குமே மூன்று விதமான சாயங்கள் இருக்கும். அதே போல இந்த நீங்கள் பாடிய ஏதாவது ஒரு பாடல், அதாவது இன்னும் ஒரு பிரபலமான ஒரு பாடகருக்காக பாட வேண்டிய ஒரு பாடல், ஆனால் அந்த நேரத்திலே அவருடைய நேரம் கிடைக்காததால் சில வேளை ராஜா அங்கே இருக்கின்ற இன்னொரு கலைஞரை வைத்து பாட வைத்திருப்பார். அப்படியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது?
அப்படி இல்ல, சில பாடல்கள் வந்து அவரே ட்ரை பண்ணி ஒரு பாடல் உதாரணம் சொல்லணும்னாக்கா அம்மன் கோவில் எல்லாமே பாட்டு அந்த அந்த பாடல் வந்து அவருதான் போய் பாடினார். மைக்கேல் வந்து ரெண்டு லைன் அவர் பாடினாரு. ஏன்னா பெரும்பாலும் தாய் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அவரு தான் பாடுவாரு, ராஜஸ்தான் தான் பாடுவாரு. சோ ஏவிஎம்சியில் அவருதான் போய் ரெண்டு பாடினாரு, பாடு ரெண்டு லைன் தான் பாடினாரு. ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு உள்ள வந்து நிப்போல நீங்க வாங்க அப்படின்னாரு. போனேன், இந்த டியூன் நீங்க பாடிடுங்க, நான் வந்து எனக்கு வாழ்க்கை நான் வெளியில போறேன் வந்து நான் பாத்துக்கிறேன்னு
போயிட்டாரு.
சோ அந்த பாட்டை வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிராக்ல பாடிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அது ட்ராக் தெரியும் எனக்கு, ரெண்டு ட்ராக் ரெண்டு டிராக்லயே நான் பாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப இருக்க மாதிரி அப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கா கிடையாது, டேப் ரெக்கார்டிங் அப்போ. சோ ஒரே நேரத்தில் எல்லாம் பாடி ஆகணும், அந்த மாதிரி பாடி பாடி முடிச்சு நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து அத விஜய் பாடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, ஆக்டர் விஜய். ஏன்னா அவரு வந்து அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவரு படத்துல ஏதாவது ஒரு பாட்டு ஒரு பாடிட்டே வந்தாரு. இந்த படத்துல அவரு பாடுற மாதிரி பாட்டு எதுவுமே இல்ல, இந்த பாட்டை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணா அவருக்கும் அது கஷ்டம் சொல்லிட்டாரு அவரு. கடைசியில படம் வரும்போதான் தெரியும் அந்த பாட்டை வந்து வேற மிக்ஸே பண்ண, நான் பாடின அந்த ட்ராக் வாய்ஸ் தான் இன்னைக்கு கூட நீங்க கேட்கறது வந்து நான் பாடின ட்ராக் தான்.
அந்த பாடலை இந்த வழியிலே கேட்டு ரசிப்போம். அருண்மொழி பாடிய பாடல் ராஜாவின் பார்வையிலே என்ற திரைப்படத்திலே வந்த பாடல். இதோ அந்த பாடல்.
Thank you.
அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா. உன் அன்புக்கு எல்லை சொன்னாலே அது எல்லை இல்லாவாரம் அம்மா. நின்றாலும் இங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் என்னாலும் உன் அன்பு வந்தென்னை காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா.
கண்டிப்பாக இசைஞானி இளையராஜாவுக்கு முன்னும் சரி பின்னரும் சரி பின்னணி இசை என்கின்ற ஒரு அம்சத்திலே அவருக்கு மீறி இதுவரை யாருமே வரவில்லை என்று சொல்லிவிடலாம். அவரோடு பணிபுரிந்த காலகட்டங்களிலே பின்னணி இசைக்காக நீங்கள் பணியாற்றிய முக்கியமான படங்களிலே அதிக உழைப்பை கொடுத்த படம் என்றால் இதை சொல்வீர்கள்?
கவனத்துக்கு கொடுத்தது அஞ்சலி சொல்லலாம் சார். அஞ்சலி வந்து ரொம்ப இன்னைக்கு கூட பேசப்படுற படம்.
ஆமா.
அப்புறம் மௌன ராகங்கள் சொல்லலாம். மௌன ராகங்களுடைய வீடுகாடு வந்து ரொம்ப வித்தியாசமான வீடுகாடுங்க. அவருடைய படத்துல எல்லாமே சொல்லலாம். நீங்க எதுவுமே ஒரு குறையும் சொல்லவே முடியாது. எல்லா படங்களிலுமே இருக்கும். எனக்கு வந்து ஒரு அதை தாண்டின ஒரு சின்ன சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைச்சது. ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம். அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பிக்சர் தான் விஜயும் நம்ம அஜித் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து திடீர்னு ராஜா சார் கூப்பிட்டாரு. அவரு வாங்க சீனிவர் போலாம் வாங்கினாரு. போனா அவரு பிரிவியூ பாக்கிறது அழைச்சிட்டு இருக்காரு. ஒரு தியேட்டருக்கு பிரிவியூ பாக்கிறதுக்காக அழைச்சிட்டு இந்த படத்தை ராஜாவின் பார்வையில படத்தை பாத்துட்டு திடீர்னு நெப்போலியன் இந்த படத்தை நீங்க தான் மியூசிக் பண்றீங்க, ரீரெக்கார்டிங் பண்றீங்க, நீங்க பாத்துங்க, இங்க இங்க பண்ணிடுங்க. அது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இங்க ஒரு டீம் போட்டுங்க, இங்க ஒரு ஃபைட் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அப்ப எனக்கு வந்து புரியல, என்ன திடீர்னு நம்மள மியூசிக் பண்ண சொல்றாரு? ஏன்னா நான் வந்து உண்மையிலே சொல்ல போனா இடையில போய் சேர்ந்து வந்தாங்க. எனக்கு சீனியர் இருக்காங்க அந்த குரூப்ல. அவங்க விட்டுட்டு எந்த சொல்றாருன்னு எனக்கு ரொம்ப ஒரு திணிப்பா இருந்தது. பட் அந்த படம் ஃபுல்லா நான் தான் மியூசிக் பண்ணேன். ராஜாவின் பார்வையில் இந்த படத்துக்கு நான் தான் ஃபுல்லா ரீரெக்கார்டிங் பண்ணினேன். அதுக்கப்புறமா அது கண்டினியூஸ் அந்த வேற ஒரு படம் கொடுத்தாங்க, அந்த படம் நான் தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நாட்டுப்புற பாட்டுன்னு படம்
வந்துச்சு.
அந்த படத்துக்கும் வந்து நீங்களே பண்ணிடுங்கன்னாரு. நான் வந்து ஃபுல்லா நான் தான் பண்ணேன். நாட்டுப்புற பாட்டு படம் நான் தான் பண்ணேன். கிளைமேக்ஸ் ஃபிலிம் மட்டும் சார் வந்து பண்ணாரு. அவருடைய படத்துக்கு ஒர்க் பண்ற அவருடைய மியூசிக் ஒர்க் பண்றது இல்லாம அவருடைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணி இன்பாக்ட் பேப்பர்ல கூட நிறைய அவரு பண்ணதான் நினைச்சிட்டு பாடத்தை எழுதினாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத எனக்கு கிடைத்த ஒரு இன்பமான அனுபவங்கள் சொல்லலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா. இசைஞானி என்கின்ற அந்த ஆளுமையை நீங்கள் அவரோடு பணியாற்றியவர் என்ற விதத்திலே எப்படி பார்க்கின்றீர்கள்?
உண்மை சொல்லணும்னா நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் இப்போ இல்ல எத்தனையோ தெரிய வச்சத வந்து பலன் தான் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லணும். எத்தனையோ மியூசியத்தை நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன். எவ்வளவோ கருத்து வேறுபாடு வரலாம், எவ்வளவோ சின்ன சின்ன நெறிவர்கள் வரலாம், அதை தாண்டி அவருடைய இசையில பணிபுரியறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய இசையை அவர் நினைக்கிற மாதிரி கொடுக்கறேங்கிற திருப்தி எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன காரணம்னாக்கா என்ன வந்து அவர் இதுவரைக்கும் எதுவுமே ஒரு சின்ன ஹார்டு வேர்டு கூட சொன்னது கிடையாது. ஒரு ஒரு மத்த மியூசிஷியன்ஸ் சொல்ற மாதிரியோ அல்லது யாரையும் ஒரு ஒரு அடக்கலோ ஒரு சின்ன ஒரு எந்த விதமா எந்த விதம் நெருக்கமே இல்லாம மிகவும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஒரு மியூசிஷியன்ல நான் ஒருத்தங்கிறத சொல்லி எடுத்து
பெருமைப்படுறேன். ஹரிபிரசாத் அவர்களுடைய அந்த ஆளுமை உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். பின்னர் இசைஞானி தனி ஆல்பங்களை வெளியிட்ட பொழுது, அதாவது திரை இசை தவிர்த்து தனிப்பட்ட இசை ஆல்பங்களை வெளியிட்ட பொழுது அவரோடு பணியாற்றிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைத்ததாக அறிந்தேன். அப்படியா?
இல்ல, நான் அப்படி தனி ஆல்பம் ராஜா சார் பண்ணது இந்தியா 24 அது வந்து நான் வாசிச்சு. ஆனா நத்திங் பட் விண்டு அதை நான் வாசிக்கல. ஏன்னா நான் அதுல போறதுக்கு முன்னாடி எடுத்தது, அது இளையராஜா சார்ட்ட பணியாற்றுறதுக்கு முன்னாடி எடுத்தது. உண்மையை சொல்ல போனாக்கா அவரு ஹரிபிரசாத் வந்து அப்பெல்லாம் எப்படினாக்கா பெரிய பெரிய படங்களுக்கு வந்து அவரு பணியாற்றுவாரு. அவரு வருவாரு பாம்பேல இருந்து அவரை வரவழைப்பாங்க. இங்க ஒரு முறை என்ன நடந்ததுனாக்கா அவரு தானம் அவருமே ஒரு படத்துக்கு வாசிக்கிறோம். ஒரே ஒரு தீம் மியூசிக் அவரு பிளே பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுருக்கமா சொல்றாரு, அவரு பிளே பண்றாரு, ஹரிபிரசாத் சார் பிளே பண்றாரு. பிளே பண்ணவொடனே அவரு ராஜா சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நல்லா இருக்கு ஹரிஜி, ஃபர்ஸ்ட் 8 ட்ரைஸ் வாசிங்கன்னு சொல்றாரு. சோ அது அவர் வாசிச்சுட்டு அவர் அடுத்த வெளிப்பாடு இல்ல வெளியே போயிட்டாரு. சேம் பிட் நான் வாசிக்கிறேன். இப்போ நான் வாசிக்கும் போது அவருக்கு அந்த ராஜா சாருக்கு ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சோ என்ன சொல்றாரு, ஹரிஜி இப்ப 2 வாசிக்காதீங்க, ஒரே டைம் வாசிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், இல்ல சார் அது நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி வாசிங்க அப்படின்னா வாசிச்சாச்சு. திருப்பி அடுத்த எழுத்து சார் ஹரிபிரசாத் சார் வந்துட்டாரு, அவர் வாசிக்கிறாரு. இப்ப நான் வாசிக்கிறேன் ராஜா சார் எப்போ அது இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இதாசம் விட்டு இருக்கா செகண்ட் இதாசம் வாசிங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் மைக்ல சொல்றேன், இல்ல சார் அவர் வாசிக்கிறாரு சார், ஹரிபிரசாத் சார் வாசிக்கிறாரு அப்படின்னா அவர் திருப்பிட்டு அப்படியா எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னாரு. அப்புறம் மூணாவது நாலாவது வாட்டி வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, முதல்ல யாரு வாசிக்கணும் சொல்லுங்க
அப்படின்னாரு.
சொன்னோடனே அவரு அவருக்கு ஹரிபிரசாத்துக்கு ஒண்ணு புரியல, என்ன சொல்றாருன்னு புரியல, தமிழ பேசுறாரு இல்லைங்களா, அவருக்கு ஒண்ணு புரியல. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணா இல்ல நம்ம ரெண்டு பேரும் வாசிக்கிறது அவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல, பண்ண முடியல அவரால், அதனால அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஹரிபிரசாத்துக்கு வந்து பிடிக்கும். சோ அதனால அவருக்கு அன்னையில இருந்து ஹரிபிரசாத் இங்க வந்து வாசிச்சதே கிடையாது. நான் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரே படம் தான் அவர் வந்து வாசிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் வந்ததே கிடையாது. ஏன்னா அவருக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணு தெரியல, சினிமாவை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில அவர் வந்து அவரு கால் தூசி கூட சமம் கிடையாது, அவர் அவ்வளவு பெரிய ஜீனியஸ் ஹரிபிரசாத் சௌரஸ்யா. சினிமாவில வந்து என்ன நோட்ஸ் கொடுத்தாங்க, நோட்ஸ் கொடுத்ததான் வாசிக்க போறாங்க, அதுல வந்து பெரிய என்ன அவருடைய பாலை ஒரு மானசீகமான குரு நினைச்சு நான் வாசிக்கிறதுனால கிட்ட அவருடைய ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணுவேன். சோ அதனால அதுக்கப்புறம் ஹரிபிரசாத் இங்க வரதே கிடையாது. நான் பாம்பே போனா கூட அவர் வந்து நான் என் கூட வாசிக்கிறது கிடையாது.
இன்றைய யுகம் அந்த காலத்தை தாண்டி, அதாவது லைவ் ரெக்கார்டிங் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒலிப்பதிவு கூடத்திலே ஒரு கணனியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு இசையமைப்பாளருடைய நெருக்கம் வந்துவிட்டது. இத்தனையோ வாத்தியங்களோடு உணர்வு பூர்வமாக சங்கமித்த அந்த இசை இப்பொழுது சுருங்கிவிட்டது. உங்களுடைய பார்வையிலே இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இல்ல இது இசை துறையில் மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் வந்துருச்சு. இப்ப சாப்ட்வேர் எடுத்துக்கீங்கன்னாக்கா ஒவ்வொரு போர்ஷனும் ஒருத்தர் டெய்லர் வேற ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தர் கை ஒருத்தர் தைக்கிறது கால் ஒருத்தர் தைக்கிற மாதிரி எல்லாருமே அது ஆயிடுச்சு. மியூசிக் அதே மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா சில பாடல்களுக்கு நான் வீட்டுல இருந்தே என்னுடைய கம்ப்யூட்டர்ல வாட்சி வேவ் ஃபார்மா கொண்டு அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு அவங்களோட போட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்ப நான் இளையராஜா சாருக்கும் வாசிச்சேன், அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் வாசிக்கிறேன், கார்த்திக் ராஜாவுக்கும் வாசிக்கிறேன். இந்த தலைமுறைக்கு வாசிக்கும் போது அந்த டிஃபரன்ஸ் என்னால் உணர முடியுது. உண்மையை சொல்ல போனாக்க அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டோட இணைஞ்சி ஒரு 20-30 ரிகர்சல் பார்த்துட்டு ஒரு 20-30 டேக் எடுக்கும் போது வர்ற அந்த ஒரு பிளெண்ட் இப்ப இல்ல உண்மைதான். அது அதை தாண்டி இப்ப டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹை எண்டா போனதுனால அது தாண்டின ஒரு டெக்னாலஜி பேஸ்டா போயிச்சு. இப்போ இந்த ஜீவன்கிறது கொஞ்சம் கம்மி தான் உண்மையிலே சொல்ல போனாக்க.
கண்டிப்பா உண்மையிலேயே அருண்மொழி அவர்களே, இந்த 80களில் இருந்து இதுவரை காலமும் ரசிகர் நெஞ்சங்களிலே நீங்கள் நீங்காது வீற்றிருக்கின்றீர்கள். பாடல்களிலே நேரடியாகவும் எத்தனையோ பாடல்களிலே மறைமுகமாக வாத்திய கலைஞராகவும் வீற்றிருக்கின்றீர்கள். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினூடாக ஆஸ்திரேலிய நேயர்கள் மட்டுமன்றி உலகெங்கும் வாழுகின்ற எமது தமிழ் நெஞ்சங்களுக்கு இணையதளம் ஊடாகவும் உங்களுடைய ஒலிபரப்பை இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே இந்த வாய்ப்புக்கு மீண்டும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ரொம்ப நன்றி சார். என்ன வந்து நான் உலகத்துல அனைவரும் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன் ஆஸ்திரேலியா தவிர. சோ இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு எல்லாருடைய ஆஸ்திரேலிய நேரலுக்கு மட்டுமல்லாமல் உலகத்துல எங்கேயும் வாழ்ற தமிழர் நெஞ்சங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
ரொம்ப நன்றிகள். நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
நேர்கள் இதுவரை கேட்டது பாடகர் அருண்மொழி உடன் சிறப்பு பேச்சு பல்லக்கு. இதோ அருண்மொழி பாடிய முதல் திரைப்படத்திலிருந்து அவரது இரண்டாவது பாடல்.
நீலக்குயிலே சோலைக்குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே, நீலக்குயிலே சோலைக்குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே.
பாடி பார்க்கலாம் புது தேவாரம், பாடு பாட்டிலே நீயாதாரம்.
நீலக்குயிலே சோலைக்குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே.
பாடாத
ஓலை குயிலே பாடி பறக்கும் என் பாட்டு குயிலே.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துமணி மாலை. நேர்களே, இன்றைய முத்துமணி மாலை நிகழ்ச்சியிலே ஒரு நீண்ட பேட்டியோடு இனிமையான பாடல்களோடு சிறப்பித்திருந்தவர் பாடகர் அருண்மொழி அவர்கள். அவர் பாடிச் சென்ற பாடல்களிலே மிக இனிமையான பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கின்றன. அந்த வகையிலே எனக்கு மிகவும் பிடித்தமான அருண்மொழி பாடிய பாடல்களிலே இந்த பாடலும் ஒன்று. எதிர்காற்று திரைப்படத்திற்காக அருண்மொழியோடு இணைந்து பாடுகின்றார் உமா ரமணன்.
யாருமில்லை ஊரிலே
எத்தனையோ
காவலுக்கு நின்றிருந்த திண்டலுக்கு இட்டு விலகும் பொழுதும் வந்ததே.
ராஜா இல்லா ராணி என்றும் ராணிதான், ராணி இல்லா ராஜா என்றும்
கேட்ட பாடல் இடம்பெற திரைப்படம் எதிர்காற்று நிறைவாக ஒலிக்கும் பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகர் அருண்மொழி பாடும் பொங்கி வரும் காவேரி திரைப்பட பாடல். அருண்மொழியோடு இணைந்து பாடுகின்றார் சித்ரா.
மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படித்ததென்ன, கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன.
வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன.
பொன்னி நதி போல நானும் ஒன்ன,
பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா, கண்ணு வழி பேசும் சின்ன பொண்ண கட்டி கட்டி கொடுக்கட்டுமா. பாடி வச்சா ஊருதம்மா தேனே.
வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி,
சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன,
பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன,
கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன. கண்ணை திறந்த நெஞ்சில் விழுந்த உள்ளுக்குள்ள இன்ப சோகந்தான், எண்ணம் முழுதும் பொங்கி வழியும் வாங்கினது நல்ல வரந்தான்.
கண்ணை திறக்காம முடிக்கிட்டே நெஞ்சில் வச்சு அடைச்சு போட்டே போட்டு உன்ன போட்டு போட்டி போட்டே தாவியத்தான் தொலைச்சு போட்டே.
உள்ள போய் நீதான் பாடுகின்ற பாட்டு மெழுகு போல நானும் கேட்டு
காலமெல்லாம் கேட்டிடத்தான் காத்திருக்கேன் பார்த்து.
வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி, வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி,
சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன, கூடாம
வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி, சொல்லி எடுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன.
கேட்ட பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய முத்துமணி மாலை. தலது நேர்களே, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்களை வான் அலையில் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது நேசம் கலந்த நட்புடன் அன்பன் கானா பிரபா. வணக்கம் நேர்களே.